அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
பொதுக்காலம் 17 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் அரசர்கள் 2 நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 42-44 வரை. அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வாட் கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பெண்ணும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 145.
என் இறைவனே, என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். கனிவான இறைவனே போற்றி, கருணை தெய்வமே போற்றி. கனிவான இறைவனே போற்றி, கருணை தெய்வமே போற்றி. சீலம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர், சீலம் கொள்ளாதவர் நன்மை புரிபவர். உம் பேரன்பை வாயார பாடுவேன், உம் பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன். சொல்லுமே வானம் பூமி உம்மை போற்றுமே, உயிர்கள் யாவும் நன்றி சொல்லுமே. பல சந்ததிகள் உம்மை பாடுமே, பல சந்ததிகள் உம்மை பாடுமே. உம் பேரன்பை வாயார பாடுவேன், உம் பேரன்பை வாயார பாடுவேன். என் இறைவனே, என் தெய்வமே, உமை என்னாலும் போற்றிடுவேன், உமை என்னாலும் பாடுவேன், உமை என்னாலும் பாடுவேன்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-6 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
நற்செய்தி வாசகம் தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 1-15 முடிய. இயேசு கலிலேய கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயரும் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேலேறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்க்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இனிய இதயங்களே, இன்றைய நற்செய்தியை வாசிக்க கேட்டதும் எனக்கு ஒரு குரல் ஞாபகத்திற்கு வந்தது. பார்த்துன் மரியவனை பசியென்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அதாவது, தான் பெற்ற உணவை பலரோடும் பகுந்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை. மனிதன் உயிர் வாழ உணவு மிக அவசியம். இந்த உணவு ஒரு மனிதனின் 3 அடிப்படை தேவைகளில் முதன்மையானது. இறைவன் இந்த உலகை படைத்தபோது அதில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களையும் மனிதன் பயன்படுத்தி ஆண்டு நடத்தவும் பலுகி பெருகவும் சொன்னார். இதோடு இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து வாழுங்கள் என்பதையும் சொல்லாமல் சொன்னார். இந்த இயற்கை வளங்களை தனியொரு மனிதனுக்காக இறைவன் படைக்கவில்லை. மானிடம் முழுமையும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இதை இறைவன் படைத்தார். இதையே கவிஞன் ஒருவன் பாடுகின்றான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அகிலம் முழுவதும் பயன்பெறவே ஆண்டவன் அனைத்தையும் படைத்து கொடுத்தான். அப்படியென்றால் இன்று மனிதரிடையே ஏற்ற தாழ்வுகளும் பற்றாக்குறையும் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடுகளும் எப்படி நுழைந்தன? இறைவன் செய்த குற்றமா? இல்லை, மனிதர்கள் செய்த குற்றமே. மேற்சொன்ன அனைத்து குறைபாடுகளும் இறைவனால் அல்ல, மாறாக சுயநலமிக்க விஷமிகளால் உண்டானவை. துவக்க நூலில் படைப்புகள் உருவானபின் கடவுள் அனைத்தையும் நல்லதென கண்டார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இறுதியாக எல்லாம் படைத்தபின் இறைவன் சொல்கிறார், விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவெய்தின என்று. நிறைவாக படைக்கப்பட்டவை எப்படி குறைவாக மாறின? உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை, பெட்ரோல் பற்றாக்குறை, இவையெல்லாம் பகிராமல் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற பணக்கார சுயநலமிகளின் செயல்களால்தான். இதனால்தான் வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது என்றார்கள். வட மாநிலங்களில் ஆறுகளில் வெள்ளம், வயல்களில் நல்ல அறுவடை, ஆனால் தென் மாநிலங்களில் வறண்ட ஆறுகளும் வெடித்த வயல் நிலங்களும். ஏன் இந்த நிலை? பயிராத தன்மையே. ஆண்டவர் சொல்கிறார், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிரை ஆண்டவர் பறித்து விடுவார், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தது யாருடையவை என்று. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவை பகிர்ந்தளிக்கிறார். இந்த புதுமை செயலை முதலிலிருந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். முதலில் பெருந்திரளான கூட்டம் தம்மை பின்தொடர்ந்து வருவதையும் அவர்களின் தேவையையும் இயேசு புரிந்து கொள்கிறார். இதை தன் சீடர்கள் புரிந்து கொண்டார்களா என்று சோதிப்பதற்காகவே பிலிப்பிடம் இந்த தேவையை வைக்கின்றார். அவருடைய சீடருள் ஒருவர், பேதுருவின் சகோதரர் அந்திரேயாவோ, தங்களுக்கு பசியார 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு எப்படி என்று எதிர்கேள்வி தொடுக்கின்றார். ஆனால் இயேசு கணக்கு பார்க்காமல், தனக்கும் பார்க்காமல், தந்தை இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராய், அந்த ஏழை மக்கள் மீது அக்கறையும் கரிசனையும் கொண்டவராய் செயல்படுகின்றார். எப்படி? இந்த அப்பங்களையும் மீனையும் பகிர்ந்து கொடுக்கின்றார். ஆம், பகிர்கின்ற போதுதான் நிறைவு பெறுகிறது, பதுக்குகின்ற போது குறைவு தெரிகிறது. இன்னொன்றையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். இயேசுவுக்கு எப்போதும் ஏழைகள் மீது பரிவு அதிகம். அவர்கள் நிறைவு பெற வேண்டும் என்று துடித்தவர். எனவேதான் தனது மலை பொழிவு பிரசங்கத்தில் முதல் பேற்றை ஏழைகளுக்கு கொடுத்தார். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. இப்போது பட்டினியா இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று சொன்னார். பணக்காரர்கள்தான் இந்த ஏற்ற தாழ்வுகளுக்கும் பசி வறுமை போன்றவற்றிற்கும் பற்றாக்குறைக்கும் காரணம். எனவேதான் அவர்களை இயேசு சபிக்கின்றார். பணக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. இதையே அன்னை மரியாவின் பாடலிலும் பார்க்கின்றோம். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் என்று. நாம் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டுமா? சபிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டுமா? பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டுமென்றால் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்வோம். பகிராமல் பதுக்கி வாழ்ந்தால் இறைவனின் சாபத்தையே பெறுவோம். ஒருமுறை பணக்காரன் ஒருவன் தன்னுடைய நண்பனிடத்தில், மக்கள் யாரும் என்னை விரும்புவதில்லை, மாறாக என்னை வெறுக்கிறார்கள். அவர்கள் என்னை கஞ்சன், பேராசைக்காரன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் நானோ என்னுடைய இவ்வளவு சொத்தையும் நான் இறந்த பிறகு ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு எனது உயிலாக எழுதி வைத்திருக்கின்றேன் என்றான். அதற்கு அவனுடைய நண்பன் ஒரு கதை சொன்னான். அந்த கதை ஒரு பசுவுக்கும் பன்றிக்கும் இடையே நடந்த உரையாடல். பன்றி பசுவிடம் வந்து பின்வருமாறு முறையிட்டது, மக்கள் உன்னை அதிகம் விரும்பி உன்னிடம் மட்டும் ஏன் அன்பாக இருக்கிறார்கள்? நீ என்ன, அவர்களுக்கு பால் மட்டும்தான் கொடுக்கிறாய், ஆனால் நான் இறந்தபின் என்னை, என் சதை முழுவதையுமே அவர்கள் இறைச்சியாக கொடுக்கின்றனே என்றது. அதற்கு அந்த பசு சொன்னது, ஒருவேளை நான் உயிருடன் இருக்கும்போதே மக்களுக்கு என்னையே பகிர்ந்து கொடுத்து பயனுள்ளவனாக வாழ்கின்றேன் என்று அவர்கள் நினைக்கலாம். எனவே நல்லவற்றை செய்வதற்கு ஏன் காலம் தாழ்த்தி அதை தள்ளி போட வேண்டும்? இப்போதே நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து மக்களுக்கு பயன் உள்ளவர்களாக வாழ்வோம் என்றதாம். உயிரோடு இருக்கும்போதே, இந்த மண்ணுலகில் வாழும்போதே மக்களுக்கு பயன் உள்ளவர்களாக வாழ்வோம். சாகும்போது யாருக்கு என்ன லாபம்? எனவே பற்றாக்குறையல்ல, பகிராக்குறையே மானிட வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் என்பதை உணர்வோம், செயல்படுவோம்.
அன்பில் நிகரற்ற எங்கள் பிதாவே, இந்த நாளை எமக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்போதும் மகிழ்ச்சியாக சமாதானமாக இருக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும். நன்மையான ஆசீர்வாதங்கள் எங்கள் எல்லோரையும் நிரப்புவதாக. உமது நாமத்தினால் எல்லா தீய சக்திகளும் ஒழிந்து போவதாக. பல குடும்பங்களிலே இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் நீங்க செய்தருளும். ஜாதி மத இன பேதமின்றி எல்லோரையும் அன்பு செய்து வாழ்கின்ற அறிவையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் நாட்டில் வீதிகளில் கேட்பாரற்று இருக்கின்ற ஏழைகளை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்காக இறங்குகின்ற மனதை எங்களுக்கு தந்தருளும். மன நிம்மதியை இழந்து வாடுகின்ற மக்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.